இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக் கொள்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 29வது வசனம். உபாகமத்தின் புஸ்தகத்தில் 33வது அதிகாரம் 29வது வசனம்.
இஸ்ரவேலே நீ பாக்கியவான்,
இஸ்ரவேலே நீ பாக்கியவான்,
கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே,
கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே,
உனக்கு ஒப்பானவன் யார்,
உனக்கு ஒப்பானவன் யார்,
உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும்,
உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும்,
உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே,
உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே,
உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள்,
உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள்,
அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான்,
அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவராகிய கர்த்தர் மீட்டெடுத்துக் கொண்டு வந்தார். அவர்களை 40 வருஷங்கள் ஆண்டவர் வனாந்திரத்தின் பாதையிலே நடத்தி வந்தார். அந்த 40 ஆண்டு காலத்திலும் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ குறைவுகள், எத்தனையோ முறுமுறுப்புகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத சூழ்நிலைகள், இப்படி எத்தனையோ இருந்தாலும் ஆண்டவர் அந்த 40 வருடங்களும் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அவர்களை நடத்தி வந்த மோசே, அதை கடந்த வாரத்தில் கூட நான் கொஞ்சம் தியானித்தோம் மாலை ஆராதனையில். அந்த நடத்தி வந்த அந்த மோசே அவனுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் தடுமாறுகிறான். ஜனங்கள் அவனை இரிட்டேட் பண்ணும் பொழுது, ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேச சொன்ன பொழுது அவன் அதை அடித்து விடுகிறான். அந்த ஒரு காரியம் ஆண்டவருக்கு முன்பாக அது பெரிய குறைவாயிருந்தது. ஆகினால் ஆண்டவர் சொன்னார், நீ கானான் தேசத்தை காண்பாய், ஆனால் அதற்குள் நீ பிரவேசிப்பது இல்லை ஆண்டவர் சொன்னார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மோசே 40 வருடங்கள் இவன்தான் இந்த ஜனங்களை நடத்தி வந்திருக்கிறான். கூட இருந்து அந்த ஜனங்களோடு இருந்து எல்லா பாடுகள் பிரச்சனைகளின் நடுவிலே அந்த ஜனங்களை நடத்தி வந்தவன். இப்பொழுது அவனுடைய வாழ்க்கையின் கடைசி நேரம், இந்த உபாகமத்தின் புஸ்தகத்தின் பின்னணி உங்களுக்கு சொல்றேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவனுடைய வாழ்க்கையின் கடைசி நேரம், அவன் மரிக்க போகிறான். அவனுடைய ஆயுசு காலம் முடிவடைகிற நேரத்தில் அந்த 40 வருஷம் அந்த ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வந்த விதங்களை குறித்து அவன் அந்த ஜனங்களுக்கு ஒரு கடைசியா ஃபைனல் சர்மன் ஒன்னு கொடுக்கிறான். அந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார், எப்படியெல்லாம் அவர்களை விசாரித்தார், அவருடைய வாழ்க்கையில வந்த குறைவுகள் என்ன, அந்த குறைவுகளின் நடுவில் ஆண்டவருடைய கிருபை எப்படி வெளிப்பட்டது, இதை எல்லாத்தையும் அவன் விவரமா சொல்றான். இதை நீங்க முதல் அதிகாரத்தில் நீங்க படிச்ச ஒவ்வொரு காரியம் அப்படிதான் தெரியும். ஒரு மனுஷனுங்களை, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருகிறது போல, நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலேயும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே, இதெல்லாம் நம்ம முதல் அதிகாரத்தில் சொல்லுவான். இப்படி அந்த ஜனங்களை ஆண்டவர் எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தார் எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வரும் பொழுது கடைசியிலே அவருடைய வாழ்க்கை, கடைசியில் 34 அதிகாரத்தில் அவனுடைய வாழ்க்கை முடிவு எழுதியிருக்கிறது. 33 அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே அவருடைய வாழ்க்கையின், இன்னும் சொல்ல போனால் அவருடைய கடைசி வார்த்தைகள் இது, அவனுடைய வாழ்க்கையின் கடைசியாய் பேசப்பட்ட வார்த்தைகள். கடைசி அவன் சொல்லி அந்த ஜனங்களை உற்சாகப்படுத்தி அவன் தன்னுடைய ஓட்டத்தை முடிக்க போறான். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார், அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்தின பட்டயமாயிருக்கிறார், ஆகையால் உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொல்லி முடிக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை, ஆவிக்குரிய நிலை, அவங்களுக்கு ஆண்டவர் செய்த காரியம், ஆண்டவர் அவர்களை வைத்திருக்கிற ஒரு ஸ்தானம், ஆண்டவர் அவர்களுக்கு பிற்காலத்தில் செய்ய போகிற காரியங்கள், இது எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனமாக இந்த ஒரு வசனத்திலே அவன் சொல்லி முடித்து விட்டான். என்றைக்குமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அந்த சூழ்நிலையோடு கூட மட்டும் நின்று விடாது. அந்த வார்த்தைகள் அவனுடைய வாழ்க்கை முழுவதற்கும் பிற்காலத்திலே பல நூற்றுக்கணக்கான ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பின்பு நடக்கப் போகிற காரியங்களை கூட அந்த வசனத்திலே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் அடங்கியிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா பாஸ்ட், பிரசன்ட், பியூச்சர் எல்லாமே இருக்கும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். அது ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? பிரசன்ட்ல சொல்றான், உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்தின பட்டயம் அவரை. இது பிரசன்ட். பாஸ்ட் வந்து ரட்சிப்பு, பிரசன்ட் என்ன? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம் அவர்தான், உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமும் அவர்தான். ஃபியூச்சர் சொல்ற அடுத்தது, உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக இச்சகம் பேசி அடங்குவார்கள், நீ அவருடைய மேடுகளை மிதிப்பாய். இது ஃபியூச்சர். இது இன்றைக்கும் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். அவர்கள் நித்தியத்திலே போய் அவர்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஏராளமான சத்துருக்களுக்கு நடுவில் அவங்க இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நிலைமையின அரசியல் சூழ்நிலையிலே ஏராளமான சத்துருக்களுக்கு நடுவில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம் என்ன? நீ சத்துருக்களுடைய மேடுகளை நீ மிதிப்பாய்ந்தார். ஆண்டவர்களுக்கு சகாயம் செய்யும் கேடகமாயிருக்கிறார், மகிமை பொருந்தின பட்டயமாயிருக்கிறார். உன் சத்துருக்கள் எல்லாம் உனக்கு விரோதமாய் இச்சகம் பேசி அடங்கி போயிடுவாங்க. எல்லாத்தையும் நான் அடக்குவேன், நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். இது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம் இஸ்ரவேலுக்கு மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இது ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தம். ரட்சிப்பு என்பது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம சொல்றோம் ஆண்டவர் என்னை ரட்சித்து இருக்கிறார். ஆனால் இந்த ரட்சிப்பின் மேன்மை என்ன? அந்த மேன்மை நமக்கு தெரியறதில்லை. நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கிறோம், நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறாரே. இது சாதாரண விஷயம் அல்ல. பாவத்தின் அடிமைத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்தது நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்திற்குள் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு உயர்ந்த ஸ்தானத்திற்குள் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார், ஒரு மேன்மையான இடத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பாக்கியவான்கள். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். ஏன்? கர்த்தரால் நீ ரட்சிக்கப்பட்ட ஜனம். அடுத்தபடியாய் அடுத்த வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை, உனக்கு ஒப்பானவன் யார்? கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார் அப்படின்னு என்ன? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜனங்களை பார்க்கிலும் மேலானவர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஐஸ்வர்யவான்களை விட மேலானவர்கள், இந்த உலகத்தில் மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவர்களை விட மேலானவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எத்தனையோ மேன்மையான புகழ் பெற்ற மனுஷர்களை விட ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் நிகரற்றவர்கள், மேன்மையானவர்கள், நிகரில்லாதவர்கள், ஒப்பற்ற ஜனங்கள். ஆண்டவர் நம்மை அப்படிப்பட்ட நிலைமையில் வைத்திருக்கிறார். நம்முடைய ஸ்தானத்தை நம்ம உணரணும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் யார் என்றால் நான் ஒப்பற்ற ஒரு மனுஷன். என்னை யாரோடு ஒப்பிட முடியாது. என் ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு என்னை வைத்திருக்கிற ஸ்தானம் அதுதான். நான் ஒரு பாக்கியவான், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை. பரிதாபமான வார்த்தையை சொல்லக்கூடாது, நான் எல்லாம் எந்த மூலைக்கு எல்லாம் அப்படின்னா புலம்ப கூடாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சொல்லுறேன், நான் ஒரு பாக்கியவான். ஆண்டவரா நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார், அவரால் நான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாய் இருக்கிறேன், அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒவ்வொரு நாளும் உங்களை பத்தி நீங்க நினைக்கிற, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் சாதாரணமானவன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ரெண்டாவது தெரியணும், நான் ஒப்பற்றவன், நான் கீழ்த்தரமானவன் அல்ல, மோசமானவன் அல்ல, சமுதாயத்தில் மோசமான நிலைமை அல்ல, நான் ஒப்பற்றவன். ஆண்டவனுடைய பார்வையில் நான் ஒரு ஒப்பற்ற மனுஷன். என்னை ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், சர்வத்தையும் படைத்த தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய நேரடி பார்வையில் என் வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது, நான் ஒரு ஒப்பற்றவன். இப்படி இருக்கும் பொழுது இந்த ரட்சிப்பின் மேன்மை என்ன? ஏன் இப்படி ஆண்டவர் நமக்கு இப்படி சொல்லுகிறார்? நம்முடைய ரட்சிப்புக்கு நம்மை ஒப்பற்ற ஜனம் என்று ஏன் ஆண்டவர் சொல்லணும்? ஏன் நாம் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லணும்? நம்முடைய வாழ்க்கையை நம்ம அதை தெரிந்து கொள்ள, ரட்சிப்பு என்பது ஒரு நாள் மாத்திரம் நடந்து முடிந்துவிட்ட ஒரு சம்பவமாக நீங்க நினைக்கக்கூடாது. அப்படி நினைக்கும் போது நம்ம அடுத்ததெல்லாம் பார்க்கும்போது அப்படி ரொம்ப கேஷுவலா உலகத்தோடு நம்ம ஒத்து போயிடுறோம். உலகத்தில் நம்முடைய நிலைமையை பார்த்து நம்ம தாழ்மையாகவே நம்ம நினைக்கிறோம். நம்மை ஒரு கீழ்த்தரமான ஒரு சாதாரண நிலைமையில் நம்ம இருக்கிற மாதிரியே நம்ம நினைச்சிருக்கிறோம். ஒன்னு சொல்றேன், இந்த உலகத்தில் உங்களுடைய சொசைட்டியில உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஒருவேளை குறைவா இருக்கலாம், உங்களுடைய நிலைமை ஒருவேளை தாழ்ச்சியா இருக்கலாம், பண வசதிகள் குறைவா இருக்கலாம், பேர் புகழ் இல்லாம இருக்கலாம், உங்களை யாருக்கும் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், நீங்க ஒரு சாதாரணமான நபரா போல இருக்கலாம், நீங்க வேலை செய்யற இடத்துல பார்க்கும்போது நீங்க ஒரு சாதாரண நிலைமையில கூட இருக்கலாம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பு நிமித்தம் நான் ஒரு பாக்கியவான். என் ஆண்டவருடைய பார்வையில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நான் சாதாரணமானவன் அல்ல, நான் ஒரு ஒப்பற்ற மனுஷன். ஏன் இந்த ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு இந்த ஒப்பற்றவர்கள் என்ற பெயர் வருகிறது? ஏன் இந்த வார்த்தை இந்த இடத்துல இந்த மோசே சொல்ல வேண்டும்? காரணம், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை அடுத்த அந்த பகுதியை நம்ம சொல்லுகிறது. கர்த்தர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகமா இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகம், ஆண்டவர் நமக்கு மகிமை பொருந்தின ஒரு பட்டயம். இது இந்த உலகத்தில் இருக்கிற பெரிய மனுஷர்களுக்கு கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு கிடையாது, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு கிடையாது, பெரும் பணக்காரர்களுக்கு கிடையாது. புரியுதா? இதுதான் இந்த காரியம், மற்றவங்களுக்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சகாயம் செய்யும் கேடகம். நான் ஏன் பாக்கியவான், நான் ஏன் ஒப்பற்றவன், அதுக்கு காரணம் அதுதான், என் ஆண்டவர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், எனக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராய் இருக்கிறார், அவர் எனக்கு கேடகமா இருக்கிறார். கேடகம் என்ன? பாதுகாவலராக இருக்கிறார். அவர் எனக்கு மகிமை பொருந்தின பட்டயமாய் இருக்கிறார், சத்துருக்களை மேற்கொள்வதற்குரிய ஒரு பட்டயமாய் இருக்கிறார். பாருங்க, ஆண்டவரே நமக்கு வெப்பனம் மாறிட்டாரு. அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், அவர் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயம். ஆண்டவரே நமக்கு ஒரு புரொட்டக்ஷன் கொடுக்கிறார், அவரே நமக்கு வெப்பன். கேடகம் என்பது என்ன? எதிராளிகள் நம்மை தாக்கும் பொழுது நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு பயன்படுத்தப்படுவது கேடகம். ஆண்டவர் நமக்கு பாதுகாவலர், அவர் நமக்கு கேடகமா இருக்கிறாரு. எதிராளிகளை வெட்டி வீழ்த்துவதற்கு உபயோகப்படுத்தப்படுவது பட்டயம், அவரே நமக்கு பட்டயமா இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நமக்கு ஆயுதம் என்ன? ஆண்டவரே நமக்கு ஆயுதம், அவரே நமக்கு புரொட்டக்ஷன், அவரே நம்மை பாதுகாக்கிறார், அவர் கேடகமாக பட்டயமாக இருக்கிறார். இந்த பாக்கியமான ஒரு அனுபவம், இந்த மேலான ஒரு கிருபை, இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் இந்த உலகத்தில் யாருக்கும் இல்லை, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. அல்லேலூயா! நமக்கு மட்டும்தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் இந்த ஸ்லாக்கியம். தேவ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்கணும். என் ஆண்டவர் என்னை ஒவ்வொரு நாளிலும் பாதுகாக்கிறார், ஒவ்வொரு நாளிலும் என்னை விசாரிக்கிறார், ஒவ்வொரு நாளிலும் என்னை கவனிக்கிறார். என் கண்களுக்கு மறைவிலே அவர் எனக்கு செய்கிற நன்மைகள் ஏராளம். கண்களுக்கு முன்பாக அவர் எனக்கு செய்கிற நன்மைகளை பார்க்கிலும் கண்களுக்கு மறைவாக அவர் செய்கிற நன்மைகள் ஏராளம். என் அறிவுக்கு எட்டி அவர் எனக்கு செய்கிற நன்மைகளை பார்க்கிலும் என் அறிவுக்கு எட்டாமல் அவர் செய்கிற எனக்கு நன்மைகள் ஏராளம். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் நன்மை செய்கிறார், ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்கிறார், ஒவ்வொரு நிமிஷமும் என்னை பராமரிக்கிறார், ஒவ்வொரு நிமிஷமும் அவர் என்னை விசாரிக்கிறார், ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு கேடகமா இருக்கிறார், ஒவ்வொரு நிமிஷமும் அவர் எனக்கு பட்டயமா இருக்கிறார். இதை விட வேறு என்ன பாதுகாப்பு நமக்கு தேவை? இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் பயந்து செக்யூரிட்டி வச்சிருக்கிறாங்க, பிளாக் கேட்ல வச்சிருக்கிறாங்க, என்னென்னமோ செய்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க, எனக்கு தங்களை எப்படி எப்படி எல்லாம் வச்சு பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அந்த பாதுகாப்பு எல்லாம் நமக்கு தேவையே கிடையாது, ஆண்டவரே நமக்கு பாதுகாவலாக இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு பாதுகாவல். இந்த உலகத்தில் எத்தனையோ பயந்து 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 எத்தனையோ விதத்தில் தங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்க, எத்தனையோ கோடிகளை செலவழித்து தங்களுக்கு செக்யூரிட்டியை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் உண்மையானதல்ல, ஆண்டவரே நமக்கு பாதுகாவலா இருக்கிறார். பாருங்க, இதுதான் உண்மையான ஒரு பாதுகாப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலே தீமையான காரியங்கள் எத்தனையோ நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம கண்களுக்கு முன்பதாக எத்தனையோ தீமையான காரியங்கள் நடக்கிறது. அந்த தீமையான காரியங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா, இது எல்லாமே சாதாரணமாக இயற்கையாய் நடந்து விடுகிற காரியங்கள் அல்ல. இவைகளுக்கு பின்பாக தீய சக்திகள் இருக்கிறது. அதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஆவிக்குரிய மண்டலத்துலதான் தெரியுமே தவிர, நம்ம அறிவில் அதை அறிந்து கொள்ள முடியாது, பார்த்து புரிந்து கொள்ளவும் முடியாது. இப்ப உங்களுக்கு வேதத்திலே ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு எப்படிப்பட்டது, அது எப்படி அதுக்கு கர்த்தர் செய்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க போறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13 அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13 அதிகாரம் முதல் 5 வசனங்களை நாம் வாசிக்கலாம். முதல் 5 வசனங்கள்.
பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை
பிலாத்து சில கலிலேயருடைய ரத்தத்தை
அவர்களுடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக
அந்த
கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ
அப்படி
அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் சீலோவாமிலே கோபுரம் விழுந்து
18 பேரை கொன்றதே
எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரிலும் அவர்கள் குற்றவாளிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார்.
இது ஒரு அருமையான ஒரு சம்பவம். இங்கே நடக்கிற ரெண்டு காரியங்கள் இந்த 5 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. பிலாத்து அவன் பலி செலுத்த போகிறானாம். அதிலே சில மனுஷனுடைய ரத்தத்தை சில கலிலேயர்களை அவன் கொன்று அவருடைய ரத்தத்தை பலியிலே கலந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. நரபலி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிலாத்து சில மனுஷர்களை கொன்றிருக்கிறான். அவருடைய பலிகளிலே அந்த ரத்தத்தை அவன் கலந்திருக்கிறான். இதை சிலர் பார்த்திருக்கிறாங்க. பார்த்தவர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே, பிலாத்து இப்படிப்பட்ட காரியத்தை செய்தான், மனுஷரை அவன் கொலை செய்திருக்கிறான். இந்த செய்தியை கேட்டவுடனே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களா? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். வந்தவங்களுக்கு இவர் ஒரு ஸ்டடி கொடுக்கிறார், அவங்களுக்கே ஒரு பாயிண்ட் கொடுக்கிறார். அவங்களுக்கு நடந்துச்சு, நீங்க நல்லா உயிரோடு இருக்கிறீங்க, அந்த கலிலேயரை விட மற்ற கலிலேயர் மோசமா பாவிங்க நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அவங்களுக்கு நடந்தது போல உங்களுக்கு நடக்கிறது நடக்காததுனால நீங்க உயிரோடு இருக்கிறதுனால நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? கிடையாது. நீ மனம் திரும்பினா உனக்கு நாளைக்கு இதே கதி தான் உனக்கு நடக்க போகுது. அடுத்தது இயேசு கிறிஸ்து இவர் ஒரு செய்தி திருப்பி சொல்றாரு. அவங்களுக்கு வந்தவங்களுக்கு இவர் ஒரு செய்தி சொல்றார், சீலோவாமிலே கோபுரம் இடிந்து விழுந்து 18 பேரை கொன்று போட்டது. எருசலேமில் இருந்த மற்ற யூதர்களை பார்க்கிலும் இவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அந்த கோபுரம் இடிந்து 18 பேர் செத்தது போலவே நீங்க எங்கேயாவது போகும்போது அங்கே கோபுரம் இடிச்சு நீங்களும் செத்து போவீங்க என்ற. புரியுதா? அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கிற பாயிண்ட் பாருங்க, இவங்க ஏதோ பெரிய ரிப்போர்ட் கொடுக்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆண்டவரே பிலாத் அப்படி பண்ணா, இவர்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கே அவர் ஒரு பாயிண்ட் வச்சாரு, என்ன பிலாத் அதை செஞ்சா நீங்க வந்து எங்கிட்ட வந்து நியூஸ் கொடுத்துட்டுங்க, இதுக்கு பின்னால ஒண்ணு இருக்குது, இந்த காரியம் உங்களுக்கு தெரியாது. பிலாத்து செய்தது கொலை. பிலாத்து அநியாயமாய் மனுஷர்களை கொலை செய்தான். இதுல 3 காரியம் இருக்குது. கொலை செய்யப்பட்டவர்கள் 1, 2 கொலை செய்யப்படாமல் தப்பித்த கலிலேயர்கள் 2, 3வது இந்த செய்தி அறிவிக்க வந்ததான இந்த நபர்கள் 3 கேட்டகரி இருக்குது இந்த இடத்துல. இதுல கொலை செய்யப்பட்டவர்கள் 1, 2வது கொலை செய்யப்படாமல் தப்பித்தவர்கள். இவங்க நல்லவங்க சொல்ல முடியாது, அவங்களோட இவங்க பாவிங்க நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல இல்ல, இவங்களை விட அவங்க பாவி நினைக்கிறோம் அப்படி எல்லாம் கிடையாது. இவங்களும் அதை கேட்டகரி தான், ஆனா இதை கொஞ்சம் தப்பிச்சிருக்கிறாங்க. 3வது நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க தப்பிச்சிட்டீங்க, எனக்கு எல்லாம் நடக்கலன்னு உயிரோடு வந்து எங்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்கறீங்களே, நீங்களும் மனம் திரும்பாம போயிட்டீங்கன்னா நாளைக்கு இதே காரியம் உங்களுக்கு நடக்க போகுது, உங்களுக்கு எந்த ப்ரொடெக்ஷன் கிடையாதுன்னு. மனம் திரும்பாத உங்களை எந்த மனுஷனும் கொல்வதற்குரிய சூழ்நிலைகள் தான் நீங்க இருக்கிறீங்க. ரட்சிக்கப்படாட்டி எந்த மனுஷனும் உங்களை கொன்று போடுவான், அதற்கு உங்களுக்கு எந்த பாதுகாப்பு கிடையாதுன்ட்டார். எந்த நேரத்திலும் யாரும் உங்களை கொல்ல முடியும். நீங்க மனம் திரும்பாம ரட்சிக்கப்படாமல் இருந்தால் எந்த நேரத்திலும் யாரும் உங்களை கொல்ல முடியும், உங்களுக்கு பாதுகாப்பே கிடையாதுன்றார். அடுத்தது சொல்றாரு, சீலோவாமிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொன்றது. இது விபத்து, இது ஒரு விபத்து. கோபுரம் இடிந்து விழுந்து ஒரு டிராஜடி. அந்த இடத்துல 18 பேர் அந்த கோபுரத்துக்குள்ள இருந்து செத்து இருக்கிறாங்க. இது இவர் சொல்றாரு, மற்றவங்களை விட இவர்கள், இந்த எருசலேமில் குடியிருக்கிற மற்றவங்களை விட இவங்க குற்றவாளிகளா இருந்தாங்க நினைக்கிறீங்களா? இந்த கோபுரத்துக்கு வெளியில இருந்த உயிரை தப்பிச்சிட்டாங்களே இவங்க நல்லவங்க நினைக்கிறீங்களா? இல்ல 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 இல்ல, ஏதோ இங்க இந்த நேரத்துக்கு தப்பிச்சிருக்கிறாங்க, நாளைக்கு இன்னொரு கோபுரத்தில் இவங்களும் போயிடுவாங்க. நீங்களும் மனந்திரும்பாமல் போனால், இந்த செய்தி கொண்டு சொல்றீங்களே உங்களுக்கு நான் சொல்றேன், நீங்களும் மனந்திரும்பாமல் போயிட்டீங்கன்னா நாளைக்கு இதே போல ஒரு மரணம் உங்களுக்கும் சம்பவிக்க முடியும், உங்களுக்கு பாதுகாப்பு இல்லைனர். அப்படியானால் இந்த இடத்துல என்ன ஆண்டவர் சொல்ல வருகிறார், ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கிறது. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு தான் எந்த மனுஷனும் நமக்கு தீங்கு செய்ய முடியாதபடி ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மை சூழ்ந்திருக்கிறது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு தான் எந்த ஒரு விபத்திலே நாம் மடிந்து போகாதபடி ஆண்டவருடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. காரியங்கள் அப்படித்தான் உலகத்தில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு காரணம், நம்முடைய கண்களுக்கு மறைவிலே ஒரு பாதுகாப்பு வளையம் இருக்கிறது. ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ரட்சிக்கப்படாதவன் விபத்திலே எந்த நேரத்திலும் மரிக்க முடியும், அதாவது எந்த மனுஷனால் கொல்லப்படவும் முடியும். அவங்களுக்கு எந்த சேஃப்டி கிடையாது, எந்த செக்யூரிட்டி கிடையாது. சரி, இப்ப இந்த ரெண்டு சம்பவங்கள்ல எதுக்கு நம்ம இதை நம்ம யோசிக்கணும், இந்த ரெண்டு விஷயங்களை கொஞ்சம் யோசிக்கணும். ஒன்று கொலை, இன்னொன்று விபத்து. இந்த கொலை விபத்தை நம்ம இன்னைக்கு வந்து சாதாரண காரியமா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இன்றைக்கு இருக்கிற சமுதாயத்தில் பார்க்கும்போது கொலையும் சர்வ சகஜமாக சர்வசாதாரணமா நடக்குது, விபத்துக்களிலே மறித்து போகிறதும் சகஜமாக நடக்கிறது. இல்ல, நம்ம கண்ணுக்கு டெய்லி நியூஸ்ல படுத்து எடுத்து பாருங்க, தினத்தந்தி எடுத்து பாருங்க, எத்தனை கொலைகள், எத்தனை விதமான விபத்துகளிலே மறிக்கிற காரியங்கள், இதெல்லாம் சகஜமாக நடக்கிற விஷயம். இது ரொம்ப கேஷுவல் ஆகி போச்சு இன்னைக்கு, இது பெரிய விஷயம் இல்ல. இத நம்ம வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனநலமைக்குள் இன்னைக்கு மனுஷன் தள்ளப்பட்டு விட்டான். ஏன்னா அந்த மாதிரி ஆகி போச்சு, ரொம்ப கேஷுவலா நடக்கிறதுனால. இந்த விஷயத்தை நம்ம சாதாரணமான ஒரு செய்தியா தான் இன்னைக்கு பாக்குறோம். ஒரு கொலையை நம்ம ஒரு செய்தியா பாக்குறோம், அல்லது ஒரு விபத்துல ஒரு கூட்ட ஜனங்கள் செத்து போறது ஒரு செய்தியா பாக்குறோம். ஆனால் இது செய்தி அல்ல, நம்ம கண்ணுக்கு ஒரு செய்தியா தான் தெரியுதே தவிர இது செய்தி அல்ல. இந்த கொலைகளுக்கு பின்பதாக, இந்த விபத்துகளிலே ஜனங்கள் மாண்டு போகிறதற்கு பின்பதாக வேறொரு காரியம் இருக்கிறது, வேறொரு காரியம் இருக்குது. ஏன் இது ரட்சிக்கப்படுகிறவங்களுக்கு இந்த சேஃப்டி இருக்குது, ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இந்த சேஃப்டி இல்லை அப்படின்னா, இது விபத்து விபத்து அல்ல, இது கொலை கொலை அல்ல, இதுக்கு பின்னால வேற ஒண்ணு இருக்குது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் இந்த விஷயத்தில் ஒரு வித்தியாசத்தை ஆண்டவர் காட்டுறாருன்னா, இது வெறும் மனுஷ காரியத்தினால் நடக்கிற விஷயம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும், வெறும் மனுஷ செயல்பாட்டில நடக்கிற விஷயம் அல்ல, ஏதோ ஒரு நம்முடைய மிஸ்டேக்லாம் நடக்கிற விஷயம் அல்ல, இதுக்கு பின்னால வேற ஒண்ணு இருக்குது. அது என்ன? இப்ப அதை தான் உங்களுக்கு நான் வேதத்தில் தான் உங்களுக்கு காட்டுறேன், எடுத்துக்கொள்ளுங்க. ஒன்று சாமுவேல். கொலை என்பது எங்கிருந்து வருது? 18:10-11 வாசிக்கலாம். 1 Samuel 18:10-11.
மறுநாளிலே
தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி
சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது.
அப்பொழுது சவுல்
தாவீதை சுவரோடு சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். ஆனாலும்
தாவீது விலகி
இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான்.
நடக்கிற சம்பவத்தை பாருங்க, சவுலுக்குள் இப்பொழுது ஒரு அசுத்தாவி இறங்கிவிட்டது. சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்க்கிறான், கர்த்தருடைய ஆவியானவர் அந்த கசப்போடு காய்மகாரமாய் அவனை பார்க்கும் பொழுது அவனை விட்டு விலகிவிட்டார். எப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனை விட்டு விலகுவார் என்று பிசாசு காத்துக் கொண்டிருக்கிறான். இவன் கர்த்தரை விட்டு அவன் அந்த கசப்பு எரிச்சலோடு அவன் இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை விட்டு விலகின உடனே அந்த இடத்தை நிரப்புவதற்கு ஒரு பொல்லாதாவி உள்ளே புகுந்து விட்டது. அந்த பொல்லாதாவி புகுந்த உடனே அவனுடைய சுபாவம் டக்குன்னு இப்படி மாறுது பாருங்க. அவன் பொல்லாதாவினால் நிரப்பப்பட்ட உடனே தனக்கு முன்பாக இருந்து தாவீது சுரமண்டலம் வாசித்துக்கிறான். எதுக்கு? சவுலுக்கு சாதகமாக தான் அவன் வாசித்துக்கிறான். ஆனால் அவனையே குத்தும்படியாக கொலை செய்யும்படியாக ஈட்டி எடுத்து ரெண்டு முறை அவன் மேல வீசுறான். ஆனால் தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ரெண்டு முறை அவன் ஈட்டியை நேருக்கிற வீசியும் கூட அவன் உடனே விலகுவதற்கு ஆண்டவர் உதவி செஞ்சார், காப்பாத்தினார். கரெக்டா அந்த நேரத்தில் எதிர்க்க நேருக்கு நேரு உட்கார்ந்து வாசிட்டிருக்கிறான். அவனது பக்கத்தில் இருக்கிறவன் மேல் ஈட்டி எறியும் பொழுதும் அவன் தப்பித்துக் கொண்டான் என்றால் இது அவனுடைய திறமை கிடையாது. ஆண்டவர் அவனை தப்பித்துக் கொள்வதற்கு அவனுக்கு ஒரு கிருபை கொடுத்தார், அவன் தப்பிச்சுட்டான். அப்ப இந்த கொலைவெறி தாக்குதல் இங்க நடக்குது. இந்த கொலைவெறி தாக்குதல் தாவீது கர்த்தருக்குரியவனா இருந்ததுனால தப்பிச்சுட்டான். ஆனால் இன்றைக்கு கொலைவெறி தாக்குதல் ஒரு மனுஷன் மேல் ஏவப்படும் பொழுது ஜனங்க தப்பிக்க முடியறதில்லை, செத்துறாங்க. இதே கொலைவெறி தாக்குதல் இன்னைக்கு ஜனங்களுக்கு முன்பாக நடக்குது. நடக்கும் பொழுது செத்து போறாங்க, மடிந்து போறாங்க. காரணம் என்ன? மனம் திரும்பாமல் இருக்கிற ஒரே காரணம், ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒரே காரணம், அவர்களால் தப்பித்துக் கொள்ள முடியல. அந்த கொலைவெறி தாக்குதலில் மடிந்து போறாங்க. சரி, இந்த கொலைக்கு பின்னால் இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா பொல்லாத ஆவி. உலகத்திலே நடக்கிற கொலைகள் எல்லாத்துக்கும் பின்னால பாத்தீங்கன்னா கொலைவெறி ஆவி, ஆவிகள் இருக்குது. ஒவ்வொரு காரியத்தை பார்த்து நடக்கிற விஷயங்கள் அப்படிதான் இருக்குது. நீங்க நியூஸ் பேப்பர் தினத்தை பாத்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு நாள் பயங்கரமான சம்பவம். முந்தானத்து ஒரு பேப்பர்ல பார்க்கும்போது ஒரு பெண் தன்னுடைய 3 வயசு குழந்தையை கொன்று போட்டாள். அவருடைய பாவ வாழ்க்கைக்காக 3 வயசு, தான் பெற்ற 3 வயசு குழந்தையை கொன்று போட்டாள். அதுக்கு பிறகு 2 நாளைக்கு முன்னால ஒரு பேப்பர் பார்க்கும் பொழுது ஒரு பெண் தனக்கு இன்னைக்கு கல்யாணத்துக்கு நியமிக்கப்பட்ட மாப்பிள்ளை, இது 15 இன்னைக்குதான் கல்யாணம் நடக்க வேண்டியது, நவம்பர் 15 கல்யாணம் நடக்கணும். அந்த அவள் வேறொரு தொடர்பு இருந்ததுனாலே நியமிக்கப்பட்ட நிச்சயம் பண்ணப்பட்ட மாப்பிள்ளையை ஆள வச்சு க்ளோஸ் பண்ணிட்டான். கொலைகள் இன்னைக்கு ரொம்ப சகஜம். இன்னைக்கு கல்யாணம் நடந்திருக்கணும் அவங்களுக்கு, ஆனால் நியமிக்கப்பட்ட நிச்சயம் பண்ணப்பட்டவனே அவள் கொலை பண்ணிட்டான். அதுல போட்டிருக்கான் பேப்பர்ல, அந்த திருமணத்தை தடுக்கிறதுக்கு எத்தனையோ முறைகள் இருக்குது. எனக்கு மாப்பிள்ள பிடிக்கல, எனக்கு வேற ஒரு வாதத்தில் இருக்கிறேன்னா அந்த திருமணத்தை தடுக்கிறதுக்கு எத்தனையோ முறை இருக்குது. ஆனால் வேற முறையை யூஸ் பண்ணாம கொலையில போய் அவன் முடிச்சிருக்க, இன்னைக்கு ஜெயில போயிருக்கிறார். இன்னைக்கு கல்யாணத்தில் இருக்க வேண்டியவர் ஜெயில இருக்கிறார். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, கொலைகள் இன்னைக்கு சகஜமா நடக்குது. அந்த 3 வயசு குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? அந்த நியமிக்கப்பட்ட அந்த மாப்பிள்ளை என்ன தப்பு பண்ணா? அவனை குறித்து நண்பர்கள் சொல்றாங்க, அவனை மாதிரி நல்லவன் யாருமே கிடையாதுன்றாங்க, அவ்வளவு நல்லவன் இப்படி ஆயிப்போச்சு என்றாங்க. அவன் என்ன பாவம் பண்ணா? ரொம்ப நல்லவன், எல்லார்கிட்டையும் பேர் வாங்கியிருக்கிறான். நடந்தது என்ன? ரட்சிக்கப்படல, ஆண்டவருடைய பாதுகாப்பு இல்லை, கொலையை தூண்டுகிற அந்த ஆவிகளிலே அவங்க பலியாயிடுறாங்க. சரி, கொலைக்கு பின்னாலே அசுத்தாவிகள் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுக்கிறார். இந்த அசுத்தாவியின் தாக்குதலா இருக்கிறதுனாலே ரட்சிக்கப்படாதவர்களுக்கு இந்த பாதுகாப்பு இல்லை, இதுதான் உண்மை. சரி, விபத்துல என்னன்னு தெரியும், வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகம் 1:12 வாசிங்க. யோபுவின் புஸ்தகம் 1:12.
கர்த்தர் சாத்தானை நோக்கி,
இதோ இதோ
அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம், உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம், உன் கையை நீட்டாதே என்றார்,
போதும். இந்த இடத்துல சாத்தான் ஆண்டவரிடத்துல வந்து சவால் விடுகிறார். யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், ஆனால் அவனை குற்றப்படுத்தி இவர் சொல்லுகிறான், அவன் விருதவாகவாக உண்மை சேவிக்கிறான், காரணம் இல்லாமையா உண்மை பின்பற்றிக் கொண்டிருக்கிறான், நீர் அவனை ஆசீர்வதித்து இருக்கிறீர், பூமியில் அவன் சம்பத்து பெருகி இருக்கிறது, நீர் அவனையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாக்கிறீர், ஆகையினாலேதான் அவன் உண்மை பின்பற்றிக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை கொண்டு வந்து சாத்தான் கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறார். இப்போ ஆண்டவர் இந்த சேலஞ்ச் எடுத்துக்கிறார். யோபுவை குறித்து அவருக்கு நல்லா தெரியும், அவன் எப்படிப்பட்ட ஆள்னு அவருக்கு நல்லா தெரியும். தைரியமா சேலஞ்ச் எடுத்துக்கிறார். எடுத்துக்கிட்டு சொல்றாரு, சரி இப்படிதானே சொல்றேன், யோபுவை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், எப்படிப்பட்டவன் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன், அவனுக்கு உண்டானது எல்லாத்தையும் கையில கொடுக்கறேன், எல்லாத்தையும் நீ டச் பண்ணலாம், ஆனா அவன் மேல கை வைக்கிறதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது, அவனுக்கு இருக்கிற அத்தனையும் உன் கையில கொடுக்கறேன், விட்டு கொடுக்கறேன், எங்க வேணா கை வைக்கலாம், ஆனால் அவனுடைய லைஃப்ல அவனுடைய பாடியை நீ டச் பண்ண உனக்கு அனுமதி கிடையாது. கொடுத்துட்டா பெர்மிஷன் கொடுத்தாச்சு. இதன் பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகு சம்பவங்கள் லைன், அவனுடைய ஆஸ்திகள் கொள்ளை போகிறது, சபையர் வந்து அவனுடைய ஆடு மாடுகளை எடுத்துட்டு போறாங்க, வானத்தில் அக்னி இறங்குது, என்ன நடக்குது? 18-19 வசனங்களை வாசிங்க. முதல் அதிகாரத்தில் 18-19.
அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறான்.
அவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில்
வேறொருவன் வந்து
உம்முடைய குமாரரும்
உம்முடைய குமாரத்திகளும் தங்கள் மூத்த சகோதரன் வீட்டிலே புசித்து திராட்சை ரசம் குடிக்கிற போது வனாந்தர வழியாய் பெரும் காற்று வந்து அந்த வீட்டின் நாலு மூலையிலும்
அடிக்க
அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒருவன் மாத்திரம் தப்பி அதை உமக்கு அறிவிக்கும்படி வந்தேன் என்றான்.
கவனிங்க, அவனுடைய ஆடு மாடுகள் கழுதை ஒட்டகம் எல்லாம் போச்சு, வேலைக்காரர்கள் செத்தாங்க எல்லாம் போச்சு. இப்பொழுது இந்த யோபுவுக்கு 10 பிள்ளைகள், 3 பசங்க 7 பெண் பிள்ளைகள். அப்படி இருக்கும் பொழுது இந்த பையன்கள் ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுடைய வீட்டிலும் ஒவ்வொரு நாள் விருந்து, அதுல பெண் பிள்ளைகள் வந்து அந்த வீட்டில வந்து விருந்து இருப்பாங்க, வந்து ரொட்டீன் ரவுண்ட்ல வரும். ஒவ்வொரு பசங்க வீட்லயும் இந்த பெண் பிள்ளைகள் தன்னுடைய கணவரோடு வந்து விருந்து சாப்பிடுவாங்க. இப்படி ரவுண்ட்ஸ்ல நடந்துட்டு இருக்குது. இப்ப மூத்த சகோதரன் யோபுடைய முதல் மகனுடைய வீட்டிலே இன்னைக்கு விருந்து, எல்லாரும் அந்த அத்தனை பிள்ளைகளும் வந்தாச்சு, அத்தனை மகன்கள் மருமகள்கள் மகள்கள் மருமகன்கள் எல்லாம் சேர்ந்து மொத்த குடும்பமும் வந்து உள்ள வந்திருக்குது. மூத்த மகன் வீட்டில் விருந்து நடந்திருக்குது. அப்ப நடக்கிறது என்ன, திடீரென்று வனாந்தரத்தில் ஒரு பெரிய காத்து வந்துதான், வந்து அந்த வீட்டு 4 மூலைகளில் அடிச்சுதான், அந்த வீடு நொறுங்கி விழுந்தது. உள்ளே இருந்த யோபுவுடைய 10 பிள்ளைகளும் மருமக்கள் மாறும் டோட்டலா செத்து போறாங்க. விபத்து. இது சாதாரணமா பார்த்தா என்ன சொல்லுவோம், பெரிய புயல் காத்து அடிச்சது, வீடு இடிஞ்சு விழுந்தது, உள்ள இருந்தவங்க செத்து போறாங்க. விபத்து. புயல் அடிக்குது, வீடு இடிஞ்சு விழுகுது, உள்ள இருக்கிறவங்க செத்து போறாங்க. இன்னைக்கு நமக்கு வாழ்க்கையில நம்ம சுத்தி இந்த மாதிரி விபத்துகளை பார்க்கலாம். விபத்து. இந்த விபத்து எங்கிருந்து வந்தது, இந்த காற்று எங்கிருந்து வந்தது, இந்த வீடு இடியும்படியான காற்று அந்த வீட்டின் மேல் மோதி அடிக்கிறது எங்கிருந்து வந்துச்சு? இது சாத்தானுடைய காரியம். அவன் பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கிறான். ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்த உடனே இந்த 10 பிள்ளைகளும் அவருடைய கணவன் மனைவிகள் எல்லாம் சேர்ந்து மொத்த குடும்பமும் உள்ளே இருக்கிற நேரம் பார்த்து ஒரு பலத்த காற்றை கொண்டு வந்து 4 மூலைகளில் மடித்து அந்த வீடு இடிந்து விடும்படி செய்து உள்ளே இருக்கிற அத்தனை பேரையும் சிசாசு கொண்டு போட்டது, எல்லாரும் கொண்டு போட்டது. ஆண்டவர் அனுமதி கொடுத்தார், எல்லாரையும் பிசாசு கொண்டு போட்டுச்சு. அப்ப இந்த விபத்துக்கு காரணம் பிசாசு, கொலைகளுக்கு காரணம் பிசாசு என்பது எவ்வளவு உண்மையோ அதே போல விபத்துக்களிலே ஜனங்கள் செத்து மடிகிறதற்கும் காரணம் பிசாசு. இன்னைக்கு நேரம் நம்ம நினைக்கிறோம் விபத்து இது ஆக்சிடென்ட் நினைக்கிறோம், ஆக்சிடென்ட் இல்ல, அந்த ஆக்சிடென்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஸ்பிரிட் இருக்குது. தெரியுமா, நம்ம நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, ஏதோ ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ வண்டிகள் ஆக்சிடென்ட் ஆகுது, உள்ள இருக்கிறவங்க எல்லாம் செத்து போறாங்க. நம்மளும் எத்தனையோ பஸ்ல டிராவல் பண்றோம், நம்ம போடுற பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகாம கத்தரை காப்பாத்துறாருல்ல, யோசிக்கணும். எத்தனையோ நம்ம தப்பு, நம்ம வண்டி ஓட்டிதான் ஆக்சிடென்ட் ஆகணும் கிடையாது, நம்ம நல்லா ஓட்டினாலும் எதுல வர தப்பா வந்து நம்ம மேல ஓதுனா என்ன ஆகுறது, யோசிச்சு பாருங்க. நம்ம கரெக்டா ஓட்டி எதுல வர தப்பா வந்து நம்ம இடிச்சா என்ன ஆகுறது? நம்ம ஒரு பஸ்ல டிராவல் பண்றோம், நம்ம டிரைவ் பண்ணல, அந்த பஸ் டிரைவர் தூங்கி ஆக்சிடென்ட் பண்ணா நம்ம என்ன பண்றது? ஓட்டி உள்ள உட்கார்ந்துருக்கிறவனுடைய தவறு என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையே, யோசிச்சு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல விபத்துக்கள், இந்த விபத்துக்கு பின்னால் அசுத்தாவிகள் இருக்கிறது. நிறைய பேர் நம்ம நினைக்கிறது கிடையாது, எல்லாம் அசுத்தாவியுடைய காரியம். சீலோவாமியிலே கோபுரம் விடிந்து 18 பேரை கொண்டு போட்டதுக்கு காரணம் என்ன? அந்த 18 பேர் நீதிமான்கள் அல்ல, பாவிகள் இல்ல. அந்த இடத்துல அவங்க மனம் திரும்பாம இருந்தாங்க. அந்த விபத்தை பிசாசு ஏற்படுத்தி 18 பேரை கொண்டு போட்டது. யோவுடைய 10 பிள்ளைகள் மருமக்கள் மார் எல்லாத்தையும் கொண்டு போட்டது ஒரு விபத்து. அந்த விபத்தை ஏற்படுத்தினது பிசாசு. இதுக்கெல்லாம் யார் தப்ப முடியும்? ஆண்டவர் தான் நம்மளை காப்பாத்துறாரு. நம்ம பிரயாணம் பண்ற பஸ்ல எந்த விபத்து வராதபடி ஆண்டவர் தான் தடுக்கிறாரு. நம்ம வண்டி ஓடிட்டு போகும்போது வேற ஒருத்தர் வந்து நம்ம வண்டியில மோதாதபடி ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கிறாரு. விபத்துக்கள் பிசாசினால் ஏற்படுகிறது. கிட்டத்தட்ட பல வருஷங்களுக்கு, கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு மேல இருக்கும் நினைக்கிறேன். இங்க ஸ்ரீ பெரும்புதூர் பக்கத்திலே பால் நல்லூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த இடத்துல அப்ப நான் எவாஞ்சலிஸ்டா இருந்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே பிரசங்கிக்க நான் போயிருந்தேன். ஒரு கிராமம், கிட்டத்தட்ட கிராமம் அது சபை. அந்த இடத்துல பிரசங்கித்து முடித்து அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்கிறதுக்காக நான் எழுந்து முன்னால போனேன். அது டெலிவரன்ஸ்க்காக வச்சு ஜனங்களுக்குள்ள கிராமமா இருக்கனால பல பிசாசு இருக்கலாம் என்று சொல்லி எழுந்து ஜெபிக்க போனேன். அந்த சபையில கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் இல்ல 70 பேர் இருந்திருப்பாங்க. ஒரு ஒரு மீடியமான ஒரு சபை. எழுந்து ஜெபிக்க உள்ள நுழைஞ்ச உடனே உண்மையா சொல்றேன், மொத்த சபையும் கீழே விழுந்துருச்சு. மொத்தம் விழுந்துருச்சு. கையை வைக்க 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 அத்தனை பேர் விழுந்தாங்க. ஒரு ஆள் கூட நிக்கல. சின்ன பசங்கள் இருந்து பெரியவங்க வரைக்கும் ஒருத்தர் கூட நிக்கல. அத்தனை பேர் கீழே விழுந்துட்டாங்க. நான் ஜெபிச்சுட்டு ஸ்டேஜ்ல வந்து நின்னு பாக்குறேன், மொத்தமா டெட் பாடி மாதிரி அத்தனை அப்படி விழுந்து கிடக்குது. எல்லாம் ஸ்பிரிட், அத்தனை பேர் கீழே விழுந்து கிடந்தாங்க. அந்த பாஸ்டர் மட்டும் முன்னால நிக்கிறார். அவர் அப்படியே அழுகிறாரு. தர தரையா கண்களில் கண்ணீர் வடி அழுகிறார். ஐயோ, என் சபை இந்த நிலைமையிலயா இருக்குது, இது எனக்கு தெரியாம இருக்குது, இவ்வளவு மோசமான நிலைமையிலயா சபை நடத்தி இருக்கிறேன், இப்படி இருக்குதே அப்படின்னு அழுதார். அதன் பிறகு அந்த ஜனங்களுக்காக மீண்டும் எல்லாம் எழுப்பி திருப்பி ஜெபிச்சு அந்த ஆவிகளை எல்லாம் துரத்தி அந்த கூட்டம் முடிஞ்சது. அந்த சர்வீஸே பிசாஸ் தொடர்மை ஆயிப்போச்சு. எல்லாம் விடுதலை பண்ணி ஜெபிச்சு அதன் பிறகு அந்த பாஸ்டர் வீட்டுக்கு வந்தேன். அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனார். வீட்டுக்குள்ள வந்த உடனே அவரும் அவருடைய மனைவியும் நேரம் எனக்கு முன்னால் முழக்கால் படிக்கிட்டாங்க. நான் எவாஞ்சலிஸ்ட் அப்போ, அவருடைய மனைவி எனக்கு முன்னால் முழக்கால் படிக்கிட்டு, பிரதர் எங்க ரெண்டு பேருடைய தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. எனக்கு தர்ம சங்கடமா இருந்துச்சு. இவரு பாஸ்டரா இருக்காரு, நம்ம ஒரு எவாஞ்சலிஸ்டிங் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கரா போயிருக்கிறோம். இவர் நம்மளை வந்து அதுவும் நின்று கூட ஜெபம் பண்ண சொல்ல நேரம் முட்டி போட்டார். நேரம் எனக்கு முன்னால ஒரு விசுவாசிக்கு மாதிரி ரெண்டு பேரும் முட்டி போட்டுட்டு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அப்போ நான் எழுந்திருக்க பாஸ்டர் பாரு, நான் ஜெபம் பண்றேன், நீங்க எழுந்திருங்க. இல்ல இல்ல, நான் முழங்கால இருக்கிற ரெண்டு பேருக்குமே தலையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என்ன சொல்லுங்க? என்ன இல்ல இல்ல, நீங்க ஜெபம் பண்ணுங்க, அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். சரி, எப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் தலையில கை வச்சு நான் ஜெபம் பண்ணி முடிச்சேன். முடிச்சோடனே எழுந்துட்டு ஒரு காரியம் சொன்னாரு, பாஸ்டர் இன்னைக்கு பிரதர் நான் இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது ஆண்டவருடைய கிருபை அப்படின்னாரு. சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அசுத்தாவிகள் நிறைந்திருக்கிற ஒரு இடத்துல தான் அப்படி கிருபையினால் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். நான் பைக் எடுத்து வண்டி ஓட்டிட்டு போவேன். ரோட்ல வண்டி ஓட்டிட்டு வரும்பொழுது எதிரில் ஏதாவது லாரி இல்ல பஸ் வரும். அந்த பஸ் வரும்பொழுது அந்த பஸ்ஸுடைய ஃப்ரண்ட் வீல்ல, அந்த லாரியுடைய ஃப்ரண்ட் வீல்ல பாத்தீங்கன்னா திடீரென்று ஒரு குரங்கு முகம் மாதிரி எனக்கு அப்படியே தெரியும். வண்டி ஓட்டிட்டு போயிட்டே இருப்பேன், திடீர்னு அது எதிரில் வர்ற லாரியில பஸ்ஸுடைய ஃப்ரண்ட் வீல்ல எனக்கு திடீர்னு தெரியும் ஒரு குரங்கு முகம். அடுத்த உடனே அடுத்த செகண்ட் என் உள்ளத்துல எனக்குள்ள ஒரு சத்தம் வரும், நீ நேர போய் அந்த வீல்ல இடி, நேர போய் அந்த வீல்ல நீ வண்டியை ஓட்டி இடி அப்படி எனக்குள்ள ஒரு சத்தம் வரும். ஒரு நிமிஷம் நான் அப்படியே சுதாரிச்சுட்டு நான் வண்டி நிறுத்திடுவேன். நான் வண்டியை நிறுத்தாம நான் மட்டும் தொடர்ந்து ஓட்டினேன்னா நிச்சயமா நான் போய் அந்த ஃப்ரண்ட் வீல் இடிப்பேன், பைக்கு போய் நேரம் இடிச்சிருவேன். ஆனா அந்த நிமிஷத்துல எனக்குள்ள ஆண்டவர் திடீர்னு எனக்கு ஒரு சுதாரிப்பு கொடுப்பாரு. நான் அப்படியே பயந்து வண்டி அப்படியே ரோட்டோரமா நிறுத்திடுவேன். நிறுத்தின பிறகுதான் எனக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சுயநினைவு வரும். அந்த வண்டி கிராஸ் ஆன பிறகுதான் எனக்கு சுயநினைவு வரும், ஐயோ நான் என்ன நடந்துச்சு, எதிரில இந்த ஒரு குரங்கு முகம் தெரிஞ்சது என்ன இடின்னு சொல்லிச்சு. ஆனா நம்ம இப்படி நின்றுட்டோம், கர்த்தர் தான் காப்பாத்தலான்னு அப்படியே பயந்து நின்று நிதானமா வீட்டுக்கு வந்து நான் சேருவேன். ஒவ்வொரு நேரம் நான் வெளியில போகும்போதும் என் உயிருக்கு கண்ணி வைக்கப்படுகிறதா, எந்த நேரத்துல நான் எந்த வண்டியில போய் நான் இடிப்பனோ, எந்த வண்டியில நான் இடிச்சு நான் செத்து போகணும்ன்ற ஒரு ஆபத்தான நிலைமையில நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் தான் எனக்கு இதுவரைக்கும் காப்பாத்துறாரு. எனக்கு அதுதான் தான் உங்களுக்கு கூட என் தலையிலே வச்சு ஜெபிக்க சொன்னேன். அப்ப பாருங்க, ஒரு ஆவி அவரை நடத்துது. அந்த வண்டி ஃப்ரண்ட் வீல்ல போய் இடி, ஆக்சிடென்ட் பண்ண தூண்டுது, போய் இடி. ஒரு நிமிஷம் அவர் அதை சுதாரிக்க தவறிட்டார்னா நேர போய் இடிச்சு ஸ்பாட்ல செத்து போவார். பாக்குறவங்களுக்கு என்ன தெரியும், இவர் தப்பான ராங் ரூட்ல போய் இவர் ஆக்சிடென்ட் பண்ணி இவரோட மிஸ்டேக்ல தான் செத்து போலான்னு நினைப்பாங்க. அந்த டிரைவரோட தப்பிச்சிருவான், இவர் ராங் ரூட்ல இவர் தான் போய் இடிய சொல்லுது. பாக்குறவங்க சொல்லுவாங்க, இவர் தப்பா ஓட்டிட்டு போய் ராங் ரூட்ல போய் ஆக்சிடென்ட் ஆகி மனுஷன் செத்து போனான் அப்படின்னு முடிச்சிடும் கேஸ். ஆனா அதுக்கு பின்னால் இருக்கிறது ஒரு ஆவி. சில குறிப்பிட்ட இடங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ரெகுலரா ஆக்சிடென்ட் நடந்துட்டே இருக்கும். தெரியுமா சார், ரோட்ல சில குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய ஃப்ரீக்வெண்ட் அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கும். காரணம் ஸ்பிரிட் அது, சில ஆவிகள் அந்த இடத்துல செயல்படும், விபத்துகளை ஏற்படுத்துகிற ஆவிகள். அதனால இன்றைக்கு சொல்லுகிறேன், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள். என்ன வார்த்தை இது, ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என்ன வார்த்தை இது? நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் யாரோ ஒருவரால் நீங்கள் கொல்லப்படுவீர்கள், நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் ஒரு விபத்திலே மரித்து போவீர்கள் என்கிறார் ஆண்டவர். இப்ப தெரியுதா ரட்சிப்பின் வேல்யூ என்னன்னு? ரட்சிப்புங்கிறத நம்ம சாதாரணமா நினைக்கிறோம், ரட்சிப்பு தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறது. நம்ம ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து நம்மை ரட்சித்தார், அவருடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டது, அவருடைய நாமத்தினால் பாவம் மன்னிக்கப்பட்டது ஒரு சம்பவம் நினைக்கிறோம். இல்ல, ஒவ்வொரு செகண்ட் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டிருக்கிறது அந்த ரட்சிப்பு தான். ஒவ்வொரு நிமிஷமும் நாம் நிர்மூலமாகாதபடி நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அந்த ரட்சிப்பு தான். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம், அந்த கிருபையினாலே ஒவ்வொரு நிமிஷமும் நாம் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். தெரியுமா, கிருபை, கிருபை முழுக்க முழுக்க கிருபை, ஆண்டவருடைய கிருபை. இப்ப நம்ம சொல்லணும், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இப்ப தெரியுது நம்ம ஏன் பாக்கியவான். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், ஏன்? நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், அதனால நீ பாக்கியவான். ஆண்டவர் உன்னை பாக்கியவான வச்சிருக்கிற, அதனால்தான் உனக்கு இந்த பாதுகாப்பு இருக்குது. ஆண்டவருடைய கிருபையாய் ரட்சித்திருக்கிற, அதனால தான் உன்னை யாரும் உன்னை தொட முடியல. ஆண்டவருடைய கிருபையாய் ரட்சித்திருக்கிற, அதனால தான் உன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டு இருக்குது. ஆண்டவருடைய ரட்சிப்பு அவ்வளவு மேன்மையானது. ஆண்டவர் நமக்கு சகாயம் செய்யும் கேடகம், ஆண்டவர் நமக்கு மகிமை பொருந்தின பட்டயமாயிருக்கிறார். சரி, இது ஆண்டவர் சைடு. எவ்வளவு பெரிய காரியத்தை ஆண்டவர் நமக்கு டெய்லி செஞ்சிருக்கிறார் பாத்தீங்களா, ஒவ்வொரு நிமிஷமும் செய்யறார். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. எதுக்கு? நாம் நிர்மூலமாகாதபடிக்கு. இந்த நாள்ல நம்மளை அழிக்கிறதுக்கு பிசாசு ட்ரை பண்ணுது, இந்த நாள்ல இவனுக்கு என்ன தீங்கு செய்யலாம். ஆனால் ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் புதுசா இருக்குது. அந்த புதிய கிருபை அந்த நாளெல்லாம் நம்மை பாதுகாக்கிறது. அதனாலதான் சொல்றேன், காலையில கத்தரை தேடுங்கன்னு. அப்பதான் உங்களுக்கு அந்த கிருபை இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் முதல் நேரத்தை ஆண்டவரோடு செலவிடாட்டி ஆண்டவருடைய கிருபை நீங்கள் பெற்றுக் கொள்ளனா, சத்துரு உங்களை மேற்கொண்டு விடுவான். ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையின் முதல் நேரம் ஆண்டவருக்கு, ஆண்டவனுடைய வாழ்க்கையில முதலிடம் ஆண்டவருக்கு. அது அவரை பின்னுக்கு தள்ளணும்னா நம்ம பின்னால போயிடுவோம். ஆண்டவரை முன்னால வச்சாதான் நம்ம முன்னால நிற்போம், அவரை பின்னால தள்ளணும்னா நம்ம பின்னால போயிடுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம பார்த்து என்ன, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்தின பட்டயம் அவரே. அடுத்தது என்ன, உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அடுத்து ஆண்டவர் நமக்கு சொல்ற ஃபியூச்சர் காரியம், பிரசன்ட்ல நான் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கிறேன், ஃபியூச்சர் ஒன்னு இருக்குது, அதுல நீ என்ன செய்யணும். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், இது வாக்கு தத்தம். ஃபியூச்சர் அடுத்து என்ன சொல்றாரு, நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். சத்துருக்களின் மேடுகளை மிதிக்கணும். இப்போ கர்த்தர் பாத்தீங்கன்னா அவன் நமக்கு தீங்கு செய்யறதை நமக்கு தடுக்கிறார், அவன் நமக்கு தீங்கு செய்ய முடியாதபடி நம்மளை தடுக்கிறார், நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் உனக்கு தீங்கு செய்ய நினைக்கிறான், நான் உனக்கு ப்ரொடெக்ட் பண்றேன். ஆனா நீ என் ப்ரொடெக்ஷனையே என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்காத. உனக்கு நான் ப்ரொடெக்ட் பண்றேன், ஆனா அந்த ப்ரொடெக்ஷனை என்ஜாய் பண்ணிட்டு நீ அப்படியே வாழ்ந்துட்டே இருக்காத. நீ சத்துருக்களை நீ மிதிக்கணும், அவனுக்கு நீ தீங்கு செய்யணும், அவனை நீ மிதிக்கணும். நீ அவனை மிதிக்கும் போது அவனுக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. அவன் நமக்கு தீங்கு செய்யாதபடிக்கு ஆண்டவர் ப்ரொடெக்ட் பண்றாரு. நம்ம போய் அவனை தீங்கு செய்யறதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவனை மிதிங்கிறாரு. ஆனா அவனுக்கு எந்த ப்ரொடெக்ஷன் கிடையாது, நீ அவனை போயிட்டு மிதிங்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய காரியம் என்ன? ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, பாதுகாப்பை கொடுத்து, எந்த மனுஷர்கள் தீங்கு செய்யாதபடி பாதுகாத்து, எந்த விபத்துக்கள் மேற்கொள்ளாதபடி பாதுகாத்து, ஒவ்வொரு நிமிஷம் நமக்கு எவ்வளவு செய்யறாரே, இந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யறோம்? இந்த ஆண்டவருக்கு நம்ம என்ன என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் சத்துருக்களின் மேடுகளை நீ மிதிக்கணும். அவன் எங்கெங்கெல்லாம் ஆளுகை செய்கிறானோ அதையெல்லாம் நீ நசுக்கி போடணும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில பிசாசின் தலையை நசுக்கி போட்டார். அது அவரோடு முடிந்துவிட்ட காரியம் அல்ல. தொடர்ந்து அந்த வேலையை நீங்களும் நானும் செய்ய வேண்டும். நம்ம அதை மிதிக்கிறோம். பிசாசின் வல்லமைகள் இன்னைக்கு உலகத்தில் எங்கெங்கெல்லாம் செயல்படுகிறதை பார்க்கிறீர்களோ, பிசாசு இன்னைக்கு சொல்லிட்டேன் சொல்லியாச்சு, விபத்துகளை ஏற்படுத்துகிறான், கொலைகளை செய்ய வைக்கிறான், தற்கொலைகளை செய்ய வைக்கிறான். எப்படி இன்னைக்கு எவ்வளவு தூரம் தீவிரவாதிகள் மூலமாய் மனசாட்சி இல்லாமல் ரத்தம் சிந்தப்படுகிறது, இதெல்லாம் எங்கிறது வருது? பிசாசனுடைய காரியங்கள். இது சத்துருடைய காரியம், அவனுடைய மேடுகள். இந்த மேடுகள் உனக்கு இது பாதுகாப்பு இருக்குது, உனக்கு இந்த ப்ரொடெக்ஷன் இருக்குதுன்றதுனால இந்த என்ஜாய்மெண்ட் இருக்காது. இந்த பாதுகாப்பு இல்லாத நிலைமையில எத்தனை பேர் இன்றைக்கு ஒவ்வொரு நாளில் மடிந்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த பாதுகாப்பு இல்லாத நிலைமையில் எத்தனை பேர் இன்றைக்கு செத்து போறாங்க, கொலை செய்யப்படுகிறார்கள், தற்கொலை செய்து சாகிறார்கள், விபத்திலே மடிக்கிறார்கள்? இந்த நிலைமையில எத்தனை பேர் இருந்துட்டாங்க? அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு இருக்காத. நீ ரட்சிக்கப்பட்டுட்ட, உனக்கு பாதுகாப்பு இருக்குதுன்றதுனால நீ அதை வேடிக்கை பார்த்துட்டு நீ என்ஜாய் பண்ணிட்டு இருக்காத. இப்படி செய்கிறானே அவன் மேடுகளை நீ மிதிக்கணும்ன்றார். அவன் செயல்பாடுகளை நீ தடுக்கணுங்கிறார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளின் காரியம் அல்ல, தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து இப்படிப்பட்ட தீவிரவாதமான காரியங்கள், தற்கொலையின் காரியங்கள், கொலைகள், விபத்துக்கள், இதை கொண்டு வருகிற சத்துருவின் ஆளுகைகள் எல்லாவற்றையும் ஜெபத்தின் மூலமாய் அவைகளை மேற்கொண்டு இப்படிப்பட்ட சம்பவங்களை பிசாசு உலகத்திலே அரங்கேற்ற முடியாதபடி நம் ஜெபத்தினால் அதை தடை செய்ய வேண்டும். தேவ பிள்ளைகள் ஜெபிக்க 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 கொலைகளை தடுக்க முடியும். தேவ பிள்ளைகள் ஜெபிக்க 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 தற்கொலைகளை தடுக்க முடியும். தேவ பிள்ளைகள் ஜெபிக்க 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 விபத்துக்களை தடுக்க முடியும். நம்ம பாதுகாப்பா இருக்கிறோன்றதுக்காக அதை நம்ம அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க கூடாது. பாதுகாப்பில்லாமல் அழிந்து ஒவ்வொரு நாளிலும் இப்படி மனம் திரும்பாமல் சாகிறாங்களே, இவங்க எல்லாம் எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. மனந்திரமாவும் ஒவ்வொரு நாளிலும் விபத்தில் செத்து போறாங்களே, பாதுகாப்பு இல்லாமல் செத்து போறாங்களே, இவங்களை எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. தற்கொலை செய்து செத்து போறாங்களே, இவங்களை எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. பாதுகாப்பு இல்லாமல், மனந்திரமாமல், பாதுகாப்பு இல்லாமல் மனுஷனால் கொலை செய்யப்படுகிறாங்களே, அந்த ஆத்துமாக்கள் எங்க போகுது? நரகத்துக்கு போகுது. இத நியூஸா மாத்திரம் பார்த்துக்கொண்டே இருக்க போறீங்களா? அந்த சத்துருக்களின் மேடுகளை மிதிக்க போறீங்களான்றது ஆண்டவருடைய கேள்வி. இது நியூஸ் பேப்பர் செய்தியா மட்டும் பார்த்துட்டு இருக்காதீங்க. யாருக்கோ நடந்துச்சு, எங்கேயோ ஒரு விபத்து நடந்துச்சு, எவனோ தற்கொலை பண்ணான், எவனோ கொலை செய்யப்பட்டான். இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய காரியம் அல்ல. எவன் செத்தா எனக்கு என்ன? இல்ல. யார் தற்கொலை பண்ண எனக்கு என்ன? எங்க விபத்து நடந்தா எனக்கு என்ன? எங்கேயோ நடந்துச்சு, எவனோ செத்து போனா? இல்ல. அதை தடுக்கிறதற்காகத்தான், அந்த சத்துருக்களின் மேடுகளை மிதிப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை இன்னைக்கு உயிரோடு வச்சிருக்கிறார். தேவ பிள்ளைகள், செய்தித்தாளை பார்க்கறது செய்தித்தாளா நியூஸா பார்க்காதீங்க. அந்த பிசாசின் கிரியைகளை அதை பாருங்க. நான் இன்னைக்கு எல்லாத்தையும் ஓபனா சொல்லிட்டேன். கொலை என்பது பிசாசனுடைய கிரியை, தற்கொலை என்பது பிசாசனுடைய கிரியை, விபத்து என்பது பிசாசனுடைய நேரடி கிரியை. இதெல்லாம் பிசாசனுடைய காரணம். எந்த மரணம் ஒவ்வொன்றுக்கு பின்னால பிசாசு இருக்குது. வியாதிகளிலே இன்றைக்கு மரிக்கிறார்கள், மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளிலே மரிக்கிறார்கள். இதெல்லாம் பிசாசனுடைய காரியம். நான் ப்ரூவ் பண்ண முடியனால. கேன்சர் ஒரு ஸ்பிரிட், டிபி என்பது ஒரு ஸ்பிரிட், அது ப்ரூவ் பண்ணி காட்ட முடியனால. ஸ்பிரிட் அதெல்லாம் ஸ்பிரிட், அது மரணத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒவ்வொரு வியாதிகளும் ஸ்பிரிட், அது எய்ட்ஸ் அது ஸ்பிரிட், அது அசுத்த ஆவியினால் வருகிற வியாதிகள். இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யறோம்? நியூஸ் படிச்சுட்டு உட்கார்ந்துட்டுகிறோம். விபத்துகளையும் கொலைகளையும் தற்கொலைகளையும் நியூஸ் படிச்சுட்டு உட்கார்ந்துட்டுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சத்துருக்கள் மேடா இருக்கிறான், அவன் இப்படி செயல்பட்டு இருக்கிறான், அதை நீ மிதிங்கிறார். உன் ஜபத்தின் மூலமாய் மிதி, உன் ஜபத்தின் மூலமாய் மிதி, அதை மிதிச்சு அதை செயல்பட முடியாதபடி மிதின்றார். ஆண்டவர் ஒரு நாள் பிசாசின் தலையை நசுக்கிட்டார், இன்னைக்கு நம்ம தான் அதை மிதிக்கணும். நேற்றைய பாஸ்டிங் பிரேயர்ல ஃபுல்லா ஸ்பிரிட்ட கட்டி தான் ஜெபம் பண்ணோம். வியாதிகளை உண்டாக்குகிற ஸ்பிரிட், பிசாசு தற்கொலைகள் கொலை செய்யறது தீவிரவாத ஸ்பிரிட், எல்லா ஆவிகளை கட்டி நேற்று பாஸ்டிங் பிரேயர் ஜெபம் பண்ணும். முக்கியம் ஃபுல்லா அதே ஜெபம் பண்ணும். ஸ்பிரிட்டை கட்டி ஜெபிக்கணும். செயல்படாத படிக்க நம்ம விட்டுட்டே இருக்கிறோம், அதனாலதான் இதெல்லாம் வளர்ந்துட்டு போகுது. தீவிரவாத இயக்கங்கள் ஒவ்வொரு நாளிலும் எவ்வளவு, நீங்க தான் வாட்ஸ்அப் வச்சிருக்கோம் தெரியும், எவ்வளவு அது பாக்குறதுக்கு அகோரமா இருக்கும். ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் மனுஷனுடைய தலைகளை அப்படி வெட்டி வெட்டி அழகா கேக் வெட்டுற மாதிரி வெட்டி வெட்டி வைக்கிறாங்க. ஏன் நடக்குது? ஸ்பிரிட் அது. சமீபத்தில் நியூஸ்ல பட்டா 100க்கு மேற்பட்ட சின்ன பிள்ளைகளை வைத்து சுட்டுக் கொண்டிருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, ஸ்பிரிட் அது. சர்வசாதாரணமாய் செய்யப்படுகிறது, ஸ்பிரிட் அது. இதை யாரும் தடுக்க முடியாது. ஜெபத்தின் மூலமாக தேவ பிள்ளைகள் தான் அதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். நம்முடைய தேசத்தில் நடக்கிற அவலவங்கள், கொலைகள், தற்கொலைகள், விபத்துகள், இது எல்லாத்துக்கும் பின்னால ஸ்பிரிட் இருக்குது. நம்ம ஜெபத்தின் மூலமாக தான் தடுக்க முடியும். இன்னைக்கு எத்தனை, இன்னைக்கு பார்க்கும்போது எல்லாம் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படி எப்படி வர முடியுது இல்லையா? எப்படி ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ் எப்படி வர முடியுது? காரணம் ஸ்பிரிட் அது. அவங்க மேல இறங்குது. எப்படி ஒரு ஈவு இறக்கம் இல்லாமல் அதை செய்ய முடியுது? ஸ்பிரிட் அது. அந்த ஆவி அவங்களை நிரப்பும் போது அது மனுஷ உயிராகவே தெரியறதில்லை. அப்ப இதை எந்த அரசாங்கமும் தடுக்க முடியாது, எந்த மனுஷனாலும் தடுக்க முடியாது. ஜெபத்தின் மூலமாக மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும், தடுக்க முடியும். அதுக்குதான் ஆண்டவர் நம்மை ரட்சித்து, நம்மை பாதுகாத்து, நம்மை ரட்சித்து தொடர்ந்து பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். இதை நம்ம செய்வோன்றதுக்காக தான் நமக்கு இதை கர்த்தர் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்கிறார். ஆனால் ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்கு நம்ம மாறாக எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு இப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த விதத்தில் அவருடைய ஏமாற்றி விடக்கூடாது. தெய்வ பிள்ளைகள் கர்த்தருடைய நமக்கு வைத்திருக்கிற பொறுப்பை உணர்ந்து நாம ஜீவிக்கணும். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பு, உத்தரவாதம், நமக்கு கொடுத்திருக்கிற ப்ரொடெக்ஷனுக்கு நன்றி உள்ளவர்களாக மற்றவர்களை பாதுகாக்கிற பொறுப்பை, நம் உத்தரவாதத்தை நாம் எடுக்கணும். ஜெபத்தின் மூலமாக அதை நம்ம செய்யணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை ரட்சித்து இவ்வளவு ஒரு பெரிய ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்தின பட்டயமுமாயிருக்கிறார். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், நீ அவர்களுடைய மேடுகளை மிதிப்பாய். ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்போடு சொல்றார், நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். உனக்கு நான் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய்கிறார். அதை தேவ பிள்ளைகள் கண்டிப்பா நம்ம செய்யணும், செய்யணும். அதனால் நமக்கு நீங்க பயப்படாது, எந்த தீங்கு நமக்கு வராது. இதெல்லாம் ஸ்பிரிட்ட கட்டுறமே நமக்கு ஏதாவது ஆகுமா? வரவே வராது, உங்களுக்கு ஒண்ணும் நடக்காது. ஒரு வசன வாக்குத்தத்தை, அதுக்கான ஒரு ஆதார வசனத்தை வாசிச்சு முடிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:18 வாசிக்கலாம்.
அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன், இதோ சர்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்னும் உங்களை தொட முடியாது,
நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அதை மேற்கொள்ளுங்கன்றார். ஆகையால் தேவ பிள்ளைகள் இந்த உத்தரவாதத்தை உணர்ந்து நாம செயல்படணும், ஜெபிக்கணும். நமக்கு கண்களுக்கு முன்பாய் நடக்கிற தீங்கான காரியங்களை பார்க்கும் பொழுது அது ஒரு நியூஸா பார்க்காம அதை கட்டுப்படுத்தக்கூடிய உத்தரவாதத்தை ஆண்டவர் எங்கிட்ட கொடுத்திருக்கிறார். இதை என் ஜெபத்தின் மூலமாக இதை நான் தடை செய்ய வேண்டும். அந்த ஒரு பொறுப்புணர்வோடு நீங்க பாருங்க, ஆண்டவர் தேசத்திலே நம்மை கொண்டு சேமத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்தின பட்டயமுமாயிருக்கிறார். உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், நீ அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். தேவ பிள்ளையே, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றார், நீ பாக்கியவான், நீ ஒரு பாக்கியவதி. ஏ, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அதனால நீ ஒரு பாக்கியவான், நீ ஒரு பாக்கியவதி. நீ ஒப்பற்ற ஒரு மனுஷன், நீ ஒப்பற்ற ஒரு மனுஷி. உன்னை யாரோடும் கம்பேர் பண்ண முடியாது. அந்த ஸ்தானத்தில் உன்னை நான் வச்சிருக்கிறேன். ஒப்பற்றவன், யார் கூட உன்னை கம்பேர் பண்ண முடியாது. எல்லாத்த விட நீ ஸ்பெஷல். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல, நீ ரொம்ப ஸ்பெஷல், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ ஸ்பெஷல். உலகத்தில் இருக்கிற பெரிய தலைவர்கள் அவங்க எல்லாம் உனக்கு ஈக்குவல் கிடையாது. இந்திய தேசத்தின் பிரைம் மினிஸ்டர் அவங்க எல்லாம் உனக்கு ஈக்குவல் கிடையாது. இந்தியாவின் பிரசிடென்ட் அவங்க எல்லாம் யாரும் உனக்கு ஈக்குவல் கிடையாது. நீ அதை விட மேலேங்கிறார். நீ ஒப்பில்லாத மனுஷன். இந்த தேசத்தை ஆள்ற எல்லாத விட நீ பெரிய ஆளு. நீ சீஃப் மினிஸ்டரோட ஈக்குவலா நினைக்காத, நீ அதை விட பெரிய ஆளு. பிரைம் மினிஸ்டரோட நீ பெரிய ஆளு. நீ ஒப்பில்லாத மனுஷன். ஆண்டவர் அப்படிதான் நம்மளை பார்க்கிறார். இப்படி பார்க்க ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, நான் உனக்கு சகாயம் செய்ய கேடகம். ஏன் உனக்கு அந்த ஸ்பெஷல்? ஏன் நீ எவ்வளவு ஸ்பெஷல்? நான் உனக்கு சகாயம் செய்யற கேடகமா இருக்கிறேன். நான் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமா இருக்கிறேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கிறேன். விபத்துகளுக்கு நான் உன்னை பாதுகாக்கிறேன். வியாதிகளுக்கு நான் உன்னை பாதுகாக்கிறேன். எந்த மனுஷர்கள் உனக்கு தீங்கு செய்யாதபடி உன்னை பாதுகாக்கிறேன். எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன்னை பாதுகாத்து உன்னை ஜீவனோடு சுகத்தோடு ஆரோக்கியமாய் நான் உன்னை வச்சிருக்கிறேன். இதனாலதான் நீ பாக்கியவான். இதனாலதான் நீ ஒப்பில்லாத ஒரு ஜனம். நீ ஸ்பெஷல். அதனால நான் உன்னை பாதுகாத்துட்டே இருக்கிறேன். 24 hours உன்னை நான் பாதுகாக்கிறேன். எந்த பிசாசுகள் உனக்கு விரோதமாய் மனுஷரை தூண்டிவிட முடியாதபடி நான் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கிறேன். எந்த பிசாசும் நீ செல்லுகிற எந்த விபத்துகளை ஏற்படுத்த முடியாதபடி, நீ செல்லுகிற வாகனத்தில் விபத்துகளை கொண்டு வர முடியாதபடி ஒவ்வொரு நிமிஷமும் நான் உன்னை பாதுகாத்துட்டு இருக்கிறேன். ஏன்னா நீ ஸ்பெஷல். நீ பிரயாணம் பண்ணுகிற எந்த வாகனத்திலும் எந்த விபத்தும் வராதபடி பாதுகாக்கிறது நான் தானேங்கிறார் ஆண்டவர். நீ ஓட்டினாலும் சரி, எதிரில் அவர் தப்பாய் ஓட்டி உங்ககிட்ட வந்து மோதாதபடி நான் தான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன், நான் தான் உன்னை பாதுகாக்கிறேங்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் எவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அவர் உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், அவர் உனக்கு மகிமை பொருந்தின பட்டயமாயிருக்கிறார். ஹலேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு மேலான ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு கனத்தை செலுத்துங்கள். நிர்மூலமாகாமல் நாம் இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஆண்டவருடைய கிருபை நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் சத்துரு நமக்கு தீங்கு செய்வதற்கு நினைக்கும் பொழுது ஒன்றும் வாய்க்காதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரு. எவ்வளவு நல்ல ஒரு ஆண்டவரை நாம் தெய்வமாய் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. எந்த சத்துருவு நம்மை தொட முடிவது இல்லை. எந்த வியாதி, மரணத்திற்கு ஏதுவான வியாதி நம்மை தொட முடியாது. எந்த விபத்து நம்மை தொட முடியாது. எந்த விதமான சத்துருவின் கிரியைகள், எந்த மனுஷர்கள் நம்மை தொட முடியாது. ஆண்டவருடைய பாதுகாப்பு நம்மேல் அவ்வளவா இருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus. Hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். எவ்வளவு நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறார், உன் சத்துருக்களோடு இச்சகம் பேசி அடங்குவார்கள், நீ அவர்களுடைய மேடுகளை மிதிப்பாய். நீ சத்துருவனுடைய மேடுகளை நீ மிதிக்கணுங்கிறாரு. நீ அவருடைய மேடுகளை நீ மிதிப்பாய். நீ அதை மிதிக்கணும். இன்னைக்கு நீ பாதுகாப்பா இருக்கிறன்றதுனால நீ அதை ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காது. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதம் வாய்க்காமல் போகிறதுனால நீ ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்காது. இந்த பாதுகாப்பு இல்லாமல் எத்தனை பேர் இன்னைக்கு தற்கொலை பண்ணுகிறார்கள். இந்த பாதுகாப்பு இல்லாமல் எத்தனை பேர் இன்னைக்கு கொலை செய்யப்படுகிறார்கள். இந்த பாதுகாப்பு இல்லாமல் எத்தனை பேர் இன்னைக்கு விபத்துக்களிலே மரித்து போகிறார்கள். அதை தடுக்கிறது யார்? நீதான் தடுக்கணுங்கிற, நீதான் தடுக்கணும். அது நீதான் தடுக்கணும். சத்துருக்களின் மேடுகளை மிதிக்க வேண்டியது உன் வேலைங்கிறார் ஆண்டவர். சத்துருக்களின் மேடுகளை நீ உன் ஜெபத்தினாலே மிதிக்க வேண்டும். உன் ஜெபத்தினாலே இவைகளை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும்ங்கிறார் ஆண்டவர். உன் ஜெபத்தின் மூலமாக கொலை வெறியின் ஆவிகளை கட்டுப்படுத்து. உன் ஜெபத்தின் மூலமாக தற்கொலை செய்கிறதான தற்கொலை தூண்டுகிற ஆவிகளின் செயல்பாடுகளை கட்டுப்படுத்து. உன் ஜெபத்தின் மூலமாய் மரணத்தை உண்டாக்குகிற வியாதியின் செயல்பாடுகளில் ஜனங்களை காப்பாற்றும்படியதை கட்டுப்படுத்து. உன் ஜெபத்தின் மூலமாய் விபத்துகளை ஏற்படுத்தி மரணத்திற்குள் ஜனங்களை கொண்டு போகிற நரகத்திற்கு கொண்டு போகிறதான அந்த காரியத்தை கட்டுப்படுத்துங்கிறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எனக்காக மட்டும் ஜெபித்து ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற பாதுகாப்பு ஆசீர்வாதத்தை நான் என்ஜாய் பண்ணி வாழ மாட்டேன். என்னை சுற்றிலும் இந்த பாதுகாப்பு இல்லாத நிலைமையில எத்தனை பேர் மடிந்து கொண்டிருக்கிறாங்களே, அவங்களை பாதுகாக்கிற பொறுப்பை என் ஆண்டவர் என்னை நம்பி கொடுக்கிறார். அந்த உத்தரவாதத்தை நான் எடுக்க வேண்டும். அந்த உத்தரவாதத்தை நான் எடுக்க வேண்டும். இந்த ஜனங்களை என் ஜெபத்தின் மூலமாய் பாதுகாக்க வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. கர்த்தருக்கு முன்பாய் உங்கள் கரத்தை உயர்த்தி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஏன் நடக்குது, எங்கிருந்து நடக்குது, எப்படி நடக்குது என்கிறத எனக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீங்க அப்பா. என் ஜெபத்தின் மூலமாக இவைகளை எல்லாம் தடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டும்ப்பா. இனி என் ஜெபம் எனக்காக மட்டும் இல்லை, ஆண்டவரே தற்கொலை செய்து மடிந்து போகிற ஜனங்களை தடுக்கும்படியாக நான் ஜெபிக்க வேண்டும். கொலைகள் தேசத்திலே நடக்கிறதை தடுக்கும்படியாக நான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே விபத்துகளின் மூலமாய் ஜனங்கள் செத்து மடிகிறதை நான் ஜெபத்திலே நான் தடுக்க வேண்டும். வியாதிகளிலே ஜனங்கள் செத்து மடிகிறதை என் ஜெபத்திலே நான் தடுக்க வேண்டும். ஆண்டவரே நான் என் ஜெபத்திலே இவைகளை எல்லாம் தடுக்க வேண்டும் அப்பா. என் ஜெபத்தில் இவைகளை எல்லாம் நான் தடுக்க வேண்டும். எனக்காக மாத்திர நாம் ஜெபித்து சுயநலவாதியாய் நான் வாழக்கூடாது. ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் ஒவ்வொரு நாளிலும் நரகத்திற்கு ஆத்துமாக்கள் போகிறதை என் ஜெபத்தின் மூலமாய் நான் தடுக்க வேண்டும் அப்பா, தடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் ஜெபத்தின் மூலமாய் இவைகளை எல்லாம் தடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் எல்லாரும் ஒருமனப்பட்டு இப்பொழுது நம்ம அந்த ஜெபத்தை இப்பவே ஸ்டார்ட் பண்ண போறோம். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. தேசத்தில் தற்கொலைகளை தூண்டி விடுகிறதான முழு உலகத்திலும் தற்கொலை செய்து ஜனங்கள் மடிகிறதை தடுக்கும்படியாக இப்பொழுது தற்கொலைகளை தூண்டுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ செயலற்று போக முடிய அவைகளை கட்டி விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. தீவிரவாதிகளை தூண்டிவிட்டு மற்றும் கொலைவெறி தாக்குதல்களை மனுஷர்களுக்குள் நடத்தி கொலைகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற பொல்லாத கொலைவெறி ஆவிகளை நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலற்று போகும்படி கட்டி விடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா விதமான தீவிரமான இயக்கங்களுக்கு பின்பாக செயல்படுகிறதான இந்த கொலைவெறியின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நிமிஷத்தில் கட்டிவிடுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. சோத்திரம். அவைகள் செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளிலே ஜனங்களுடைய ஆத்துமாக்களை நரகத்திற்கு கொண்டு போகிறதான மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளை கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் கட்டிவிடுகிறோம். செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிகள் மரணம் மரணத்துக்கு ஏதுவான விபத்துக்களை ஏற்படுத்தி வாகன விபத்துக்களை ஏற்படுத்தி அதன் மூலமாய் அநேக ஜனங்கள் மரித்து போய் நரகத்திற்கு போகும்படி கொண்டு போகிற விபத்துக்களை ஏற்படுத்துகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டிவிடுகிறோம். செயலற்று போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இப்படிப்பட்ட எல்லா ஆவிகளும் முற்றிலும் செயலற்று போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லா விதமான பொல்லாத ஆவிகள் ஆத்துமாக்களை நரகத்திற்கு கொண்டு போவதற்கு பல விதங்களில் செயல்படுகிற அத்தனை ஆவிகளும் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செயலிழந்து போகட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவரே எங்கள் கையிலே தேசத்தின் பாதுகாப்பு, எங்கள் கையிலே ஜனங்களின் ஆத்துமாக்களின் பாதுகாப்பை எங்கள் கையிலே கொடுத்திருக்கிறீங்க அப்பா. இந்த உத்தரவாதத்தை உணர்ந்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவி செய்ய. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவர். கர்த்தர் தொடர்ந்து மகிமைப்படு. உமது பிள்ளைகள் இன்றைக்கு மட்டுமல்ல, இந்த ஜபம் ஒவ்வொரு நாளிலும் உமது பிள்ளைகள் இதை செய்யத்தக்கதாக ஆண்டவர் நடத்துவதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்திலும் முழு உலகத்திலும் பெரிய மாற்றத்தை இந்த ஜபத்தின் மூலமாக அப்பா எங்களுக்கு இதை நீங்க கற்றுக் கொடுத்துட்டீங்க. இந்த சபையிலிருந்து ஏறெடுக்கப்படுகிற ஜபத்தின் மூலமாக முழு தேசத்திற்கும் முழு உலகத்திற்கும் ஆண்டவர் பாதுகாப்பை கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இவக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், சோத்திரம் ஆண்டவரே. சோத்திரம், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம், தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. சகல துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம், இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம்.